நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் 1 சாமுவேல் 9-10 அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 1 சாமுவேல் 9 அதிகாரமானது 1 சாமுவேல் புத்தகத்தின் 2 பெரும் பகுதியை ஆரம்பிக்கிறது. முதற் பகுதியானது சாமுவேலை குறித்து கூறிற்று. இந்த பகுதி சவுலை குறித்து வலியுறுத்துகிறது. தேவனுடைய வார்த்தையிலே குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் சவுல் வித்தியாசமான தனி மனிதனாயிருந்தான். பிலேயாமை போல இவனை விளங்கிக் கொள்வதும் சற்று கடினமான காரியம். வேதத்திலே புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடு ஆகிய இரண்டிலேயும், பாதி இருளிலேயும் பாதி வெளிச்சத்திலேயும் அநேக மனிதர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். அவர்கள் அதிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தாலும் பன்றியைப் போல தங்களது நிழலை பார்த்து மீண்டுமாக இருளுக்குள் சென்று விடுவார்கள். நாம் சவுலை முதலாவது சந்திக்கிற போது சவுல் ராஜாவாக இருக்கவில்லை. 1 சாமுவேல் 9 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 9 அதிகாரம் 1 வசனம். பென்யமீன் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேராத்தின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். கீஸ் சவுலின் தகப்பன். அவன் பென்யமின் கோத்திரத்தைச் சேர்ந்தவன். யாக்கோபின் 12 குமாரர்களை குறித்து ஆதியாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. அவர்களது வரலாற்றை நினைவுக்கு கொண்டு வருவோமானால், யாக்கோபின் பிரியமான குமாரனாகிய பென்யமீனை கொண்டு கோத்திரமானது துவங்குகிறது. அவனது பிறப்பின் போது தாய் மரணமடைந்தாள். அவள் மரிக்கும் போது அவனுக்கு என் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தத்தில் பெனோனி என்று பெயரிட்டாள். ஆனால் அந்த சிறு குழந்தையை பார்த்த யாக்கோபு, இல்லை, இவன் என் வலது கையின் மகன் என்று சொல்லி அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். அவன் தகப்பனாருக்கு மிகவும் பிரியமானவனாய் இருந்தபடியினால் தனது சகோதரரால் பாதுகாக்கப்பட்டான். பின்னர் நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பென்யமீன் கோத்திரத்திலே மிக பெரிய பாவம் நிகழ்ந்தபடியினாலே அந்த கோத்திரம் சிறுமைப்பட்டது. இந்த கோத்திரத்தில் இருந்துதான் பென்யமீன் கோத்திரத்தான் முதல் ராஜாவாக வந்தான். 1 சாமுவேல் 9:2. அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்தான். சவுல் என்ற இந்த வாலிபன் மிகவும் சௌந்தரியமுள்ளவனாயிருந்தான். வெளி தோற்றத்திலே அவன் ஒரு ராஜாவைப் போலவே இருந்தான். ஆனால் அவன் உள்ளத்திலே நடிக்கும் ஒரு நடிகனாக காணப்பட்டான். ஒரு ராஜாவாக இருக்கவில்லை. ஜனங்கள் இருப்பினும் தங்களது ராஜாவை அவனது குண நலன்களைக் கொண்டு தெரிந்தெடுக்காமல் அவனது வெளித்தோற்றத்தைக் கொண்டே தெரிந்தெடுத்தார்கள். வெளித்தோற்றத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பது என்பது இந்த நாட்களிலே நமது தேசத்தை மிகவும் ஆபத்தான ஒரு நிலையிலே வைக்கிறது. நமக்கிருக்கும் மிக ஆபத்தான எதிரி தொலைக்காட்சி. இந்த தேசத்தை கடைசியாக அடக்கி ஆள்பவன் தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு சிறந்த தோற்றத்தை கொண்டவனே. ஏன், நாம் மனிதர்களை அவர்களது குணநலன்களைக் கொண்டு தெரிந்தெடுப்பதை விட அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி பேசுகிறார்கள் என்பதைக் கொண்டே தெரிந்தெடுக்கிறோம். தொலைக்காட்சிக்கு பதிலாக நாம் ஒருவேளை ஊடுருவி பார்க்கும் கதிர்களை கொண்டிருப்போமானால் அது ஒரு மனிதனின் உண்மை தன்மையை வெளிப்படுத்தும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை விரும்பினார்கள். ஆகவே சவுலை அவர்களுக்கு பிடித்திருந்தது. அவன் சௌந்தரியம் உள்ளவனாயிருந்தான். அவன் உயரமாயிருந்தான். அவன் பார்ப்பதற்கு அழகாயிருந்தான். அவனை போன்று ராஜ தோற்றம் உடையவன் தேசத்திலே இருக்கவில்லை. அவன் ஒரு நடிகனாக இருந்தான், உள்ளத்தில் ராஜாவாக இருக்கவில்லை. 1 சாமுவேல் 9:3. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். சவுல் தனது தகப்பனுடைய கழுதைகளை தேடி வெளியே போனான். இஸ்ரவேலின் கழுதைகளோ ஒரு ராஜாவை தேடிச் சென்றன. அவர்கள் ஒருமிக்க கட்டப்பட்டிருந்தார்கள். இதுபோன்ற காரியம் நிகழும்போது தேவன் நகைப்பதுண்டு. 1 சாமுவேல் 9:5. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேல் உள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்பட்டிராதபடிக்கு திரும்பிப்போவோம் வா என்றான். சவுலும் அவனது வேலைக்காரனும் தங்களது தகப்பனுடைய கழுதைக்காக எல்லா இடங்களிலேயும் தேடியும் அவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக சவுல், நாம் வீட்டிற்கு செல்வோம், ஏனென்றால் நாம் தொலைந்து போவோமானால் நம்மை தேடி வர ஆட்களை அனுப்புவார் என்று கூறுகின்றான். 1 சாமுவேல் 9:6-8. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம்? நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று. தேவனுடைய மனுஷனாகிய அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். அடுத்த வசனத்திலே நமக்கு உதவியாய் இருக்கத்தக்க ஒரு விளக்கத்தை தேவனுடைய ஆவியானவர் தாமே நுழைக்கிறார். 1 சாமுவேல் 9:9. முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான திருஷ்டிக்காரரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்பார்கள். இந்நாட்களிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரன் எனப்பட்டான். இங்கே ஓர் பெயர் மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். மந்திர வித்தைகள் மற்றும் ஆவிகளோடு தொடர்புடைய மனிதர்கள் ஞான திருஷ்டிக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் தேவன் தமது மனுஷருக்கு ஒரு வேறுபட்ட பெயர் இருக்கும்படி விரும்பினார். ஆகவே அவன் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டான். தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே உண்மையில் சாமுவேலே முதல் இடத்தை பெற்றார். மோசேயும் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட போதிலும் தீர்க்கதரிசிகளின் வரிசையிலே சாமுவேல்தான் முன்னிலையில் இருக்கின்றார். சவுலும் அவனது மனுஷனும் பேசிக் கொண்டது இந்த சாமுவேலை குறித்துத்தான். 1 சாமுவேல் 9:14. அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்தபோது இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதற்காக அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சாமுவேல் சவுலையும் அவனது வேலைக்காரனையும் வழியிலே சந்திக்கிறான். 15 சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க. இங்கே அடிக்கடி கேட்கப்படுகிற கேள்வி இதுதான். கர்த்தர் பேசினார் என்று சொல்கிற போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் எவ்வாறு தொடர்பு கொண்டார்? கர்த்தர் பேசினார் என்று சொல்கிற போது அவர் பேசியிருக்க வேண்டும். அந்த வகையிலேதான் தொடர்பு ஏற்பட்டிருக்கும். இது வார்த்தைகள் மூலமாக ஏற்படுகிறது. இது ஆவியினால் நிரப்பப்பட்ட வேத வார்த்தைகளே அன்றி வேறொரு எண்ணங்கள் அல்ல. கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க என்று சொல்லுகிற போது தேவன் எவ்விதத்திலே தொடர்பு கொண்டார் என்பது சற்று புரியாத ஒன்றாக நமக்கு தோன்றுகிறது. நாம் நமது காதுகளிலே வார்த்தைகளை கேட்கிறோம். அந்த ஒரு காரியத்தையே இது கொடுக்கிறது. சாமுவேலும் கர்த்தருடைய வார்த்தையை காதுகளில் கேட்டான். 1 சாமுவேல் 9:16. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். அநேக வேளைகளிலே நாம் வேண்டிக் கொள்வது நமக்கு ஒரு சிறந்த காரியமாக இருக்காவிட்டாலும் தேவன் நமது விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறார். நாம் ஏதாவது ஒரு காரியத்தை வேண்டி தொடர்ந்து முறையிட்டுக் கொண்டே இருப்போமானால் தேவன் இஸ்ரவேலருக்கு செய்தது போல நமக்கும் செய்கிறார். அவர் நமது விண்ணப்பத்திற்கு வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அதை நமக்கு அருளி செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தபோது இறைச்சிக்காக முறையிட்டார்கள். தேவன் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். ஆனால் அவர்கள் ஆத்துமாக்களிலே இழைப்பை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். ஆகவேதான் ஜெபமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கப்பட வேண்டும். அதாவது அப்பொழுதுதான் அவரது சித்தப்படி அவரது மகிமைக்காக நாம் அதை கேட்போம். எல்லா வேண்டுதல்களும் அந்த முக்கியமான காரியத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் நாம் நமக்காக கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். ஆனால் நம் ஆத்மாவிலோ இழைப்பு அனுப்புவார். 1 சாமுவேல் 9:17. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். தேவன் அவர்களது விண்ணப்பத்தை கேட்டு ஒரு ராஜாவை அவர்களுக்கு கொடுத்தார். சவுல் சாமுவேலையும் கவர்ந்த ஒருவனாயிருந்தான். சாமுவேல் அவனை சிறப்பாக நடத்தி தான் ஒரு நன்மையான காரியத்தை செய்யவில்லை என்பதற்காக வருத்தப்பட்டதாக தெரியவில்லை. 1 சாமுவேல் 9:18-20. சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான்தான். நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ. நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்புவேன். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். சவுல் உண்மையில் தேவனுடைய தேர்ந்தெடுப்பு அல்ல. அதாவது அவர்கள் விரும்பினபடியான ஒருவனை இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்தார். சவுல் ஜனங்களுக்குள் கடந்து சென்றபோது அவன் உயரமுள்ளவனாய் இருந்ததையும் சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்ததையும் ஒரு ராஜாவைப் போல தோற்றமுடையவனாய் இருந்ததையும் ஜனங்கள் கண்டார்கள். அவர்கள் ராஜாவை கேட்டபோது தேவன் அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவர்களுக்கு கொடுத்தார். 1 சாமுவேல் 9:21. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இங்கே சவுல் கிதியோனை போல வார்த்தைகளை கூறுகின்றான். சவுல் மிக மனத்தாழ்மையோடு பேசுவது போல காணப்படுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6:15 கிதியோன் கூறுவதை பாருங்கள். அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். இங்கே கிதியோன், என்னை காட்டிலும் வேறொரு சிறியவனை என் குடும்பத்தில் நீர் ஏன் காண முடியாது என்று கூறுகின்றான். இங்கே கிதியோன் உண்மையை கூறுகின்றான். அவன் கோழையும் மரணத்துக்கு பயந்தவனுமாயிருந்தான். இஸ்ரவேலர் அவனோடு யுத்தத்திற்கு சென்றபோது மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தார்கள். சவுலுக்கோ பயப்பட வேண்டியதற்கான அவசியம் எதுவும் இல்லை. இஸ்ரவேலர் யுத்தத்திலும் இருக்கவில்லை. அவன் தனது தகப்பனுடைய காணாமற் போன கழுதைகளை தேடி வந்தான். அதுவும் ஏற்கனவே அகப்பட்டு விட்டது என்று சாம்வேலால் கூறப்பட்டது. அவனது பணி நிறைவேற்றப்பட்டது. இங்கே குறிப்பிடப்படுகிற காரியம் என்னவென்றால், அவன் பேசிய பேச்சை போன்ற சிறந்ததொரு நடிப்பு இல்லை என்பதாகும். இது மாயமான தாழ்மை என்று கூற வேண்டும். தான் ஒருவனே ராஜாவாயிருக்க முடியும் என்று அவன் ஒருவேளை நினைத்திருக்கக்கூடும். 1 Samuel 9:22 சாம்வேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். இங்கே சாம்வேல் தன்னோடு ஒரு சிறிய தலைவர்களின் கூட்டத்தை கூட்டியிருந்தான். தொடர்ந்து 1 Samuel 9:23-27 பாருங்கள். பின்பு சாம்வேல் சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாம்வேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்துக்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவுலோடே பேசிக் கொண்டிருந்தான். அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாம்வேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாம்வேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாம்வேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போகச் சொல் என்றான். அப்படி அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். இங்கே அவர்கள் அனுசரித்த முறைமைகளை பார்க்கிறோம். சவுல் அன்று சாம்வேலோடு சாப்பிட்டான். அவர்கள் வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறதை 1 Samuel 10 நமக்கு தெரிவிக்கிறது. 1 Samuel 10:1 அப்பொழுது சாம்வேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. சாம்வேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை முத்தமிடுகிறதை இங்கு பார்க்கிறோம். இது சவுல் மீதான அவனது தனிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தும் செய்கையாயிருந்தது. 2 நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்கையாகிய செல்சாக்கில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேல் இருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். கீஸ் தனது மகன் காணாமற் போய்விட்டான் என்பதற்காக கவலைப்பட்டான். ஆனால் சவுலோ ஒரு முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருந்தான். சாம்வேல் சவுலை ராகேலின் கல்லறைக்கு போகும் வழியில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இது பெத்லெகேமுக்கு அருகில் பென்யமீன் எல்கைக்குள் இருந்தது. 1 Samuel 10:5 பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்பூரும் மேளமும் நகசுரமும் சுரமள்ளமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். தனது வீட்டிற்கு போகும் வழியில் சவுல் இந்த அடையாளங்களை எதிர்பார்த்து செல்லும்படி சாம்வேல் அவனுக்கு கூறுகின்றார். 6 அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இங்கே மற்றொரு கேள்வி நமக்கு எழுகிறது. சவுல் மாறுதல் அடைந்தானா? இந்த வசனம் அவனது மாறுதலுக்கான நிரூபணமாக உள்ளதா? கண்டிப்பாக இது ஒரு முடிவான அத்தாட்சி அல்ல. அவன் மாறுதல் அடைந்தான் என்பதை நம்மால் நம்ப முடியாது. ஏன் என்ற காரணத்தை நாம் அறிய வேண்டும். அவனை குறித்து ஏற்கனவே நாம் பார்த்த காரியங்களால் அல்ல, ஆனால் இன்னும் அவனை குறித்து நாம் பார்க்க உள்ள காரியங்கள் அவன் சுத்தமானவன் அல்ல என்று, அவன் உண்மையாகவே மாற்றம் பெற்றவன் அல்ல என்று நம்மை நம்பச் செய்கிறது. ஒருவேளை சிலர், ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்தபோது அவன் வேறு மனுஷன் ஆனான் என்பதாக கூறலாம். ஆம், அது சரிதான். ஆனால் அவன் ஒரு புதிய மனுஷன் ஆனான் என்று கூறவில்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் அது பொருத்தமான ஒன்று. அவன் தேவனுடைய மனுஷனாக இருக்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் பிலேயாம் மீது வரவில்லையா? அவன் மாற்றம் அடைந்ததாக எந்த ஒரு ஆதாரமும் கூறவில்லையே. யூதாசை குறித்து என்ன கூறுவோம்? கிறிஸ்து 12 சீஷர்களையும் ஊழியம் செய்யும்படி அனுப்பிய போது அவர்கள் அனைவரும் அற்புதங்களை செய்தார்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படியானால் யூதாசும் அற்புதங்களை செய்யவில்லையா? ஆகவே சவுலை குறித்து தீர்மானமான ஒரு முடிவுக்குள் வருவதை சற்று நாம் நிறுத்தி வைக்க வேண்டும். 1 சாமுவேல் 10:9 அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. சாமுவேல் சவுலை விட்டு சென்றபோது சாமுவேல் சவுல் நடந்து செல்வதை கவனித்து இவ்வாறாக தனக்குள் சொல்லியிருக்கக்கூடும், ஆம், இவன் ஓர் சிறந்த ஆள். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அவனுடைய கணிப்பு தவறாக இருந்தது. தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் தாவீதினிடத்தில் தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்டச் சொல்லி தவறான ஒன்றை கூறவில்லையா? தேவன் குறுக்கிட்டு நாத்தான் தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும்படி செய்ய வேண்டியதாயிற்று. அவ்வாறே சாமுவேலுக்கு சவுலை குறித்து தவறானதொரு கணிப்பு இருந்தது. அவன் இந்த வாலிபனாகிய சவுலை பார்த்தபோது உயர்ந்த, பார்ப்பதற்கு நல்ல தோற்றமுள்ள ஒரு மனிதனாக கண்டான். அவன் ஒரு விளையாட்டு வீரனாக இருப்பதற்கு தகுதியாக இருந்திருப்பானே ஒழிய ஒரு ராஜாவாக இருக்க தகுதி பெறவில்லை. 1 சாமுவேல் 10:10-11 அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். அதற்கு முன்னே அவனை அறிந்தவர்கள் எல்லாம் அவன் தீர்க்கதரிசிகளோடு இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு என்ன வந்தது? சவுல் தீர்க்கதரிசிகளில் ஒருவனா என்று அந்த ஜனங்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். தேவனுடைய ஆவியானவர் சவுலின் மீது இறங்கினதினால் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். தேவன் அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தார். தேவன் அவனிடத்தில் இருந்து எதையும் விளக்கவில்லை. இருப்பினும் அவன் தோல்வியுள்ளவனாயிருந்தான். 1 சாமுவேல் 10:15-16 அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன், சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்யபாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. ஆம், அவன் அதை குறித்து அமைதலாயிருந்து விட்டான். ஆகையால் அவன் தந்திரமுள்ளவன். 1 சாமுவேல் 10:17-19 சாமுவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கர்த்தரிடத்தில் வரவழைத்து இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுகப்பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். நீங்களோ உங்களுடைய எல்லா தீங்கிற்கும் நெருக்கங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்த உங்கள் தேவனை இந்நாளிலே புறக்கணித்து ஒரு ராஜாவை எங்கள் மேல் ஏற்படுத்தும் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள். இப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் வம்சங்களின்படியேயும் ஆயிரங்களான உங்கள் சேர்வைக்காரர்களின்படியேயும் வந்து நில்லுங்கள் என்றான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்டு சவுலை தெரிந்தெடுத்த போது அவர்கள் தேவனை விட்டு விலகி அவரை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொண்டது தேவனை புறக்கணித்ததாயிற்று. 21-22 அவன் பென்யமீன் கோத்திரத்தை அதனுடைய குடும்பங்களின்படியே சேரப்பணின பின்பு மாத்திரி குடும்பத்தின் மேலும் அதிலே கீசின் குமாரனாகிய சவுலின் மேலும் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். சாமுவேல் ஜனங்களுக்கு முன்பாக அவனை ராஜாவாக அறிமுகப்படுத்த வேண்டிய வேளை வந்தபோது அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சிறந்த உயர்ந்த மனிதனாகிய சவுல் ஒரு குழந்தையைப் போல நடந்து கொண்டான். அவன் ஓடி ஒளிந்தான். அவர்கள் அவனை தேடிச் சென்று கொண்டு வந்தார்கள். இது ஒரு தவறான நடத்தையை காட்டுகிறது. அபிஷேக தைலம் அவன் மீது ஊற்றப்பட்டது. ராஜாவாக இருந்து தேவனுக்கு பணி செய்யும் ஒரு தருணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததால் அவன் வெளிப்படையாக அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஒரு ராஜாவைப் போல நடந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. ஆனால் அவன் ஒரு கோழையைப் போல, ஒரு விளையாட்டு பிள்ளையைப் போல ஓடி ஒளித்துக் கொண்டான். 1 சாமுவேல் 10:24 அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். கர்த்தருக்காக ஆர்ப்பரித்த ஜனங்கள் இப்பொழுது ராஜாவுக்காக ஆர்ப்பரிக்கிறார்கள். 25 சாமுவேல் ராஜாங்கத்தின் முறைமையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாங்கத்தின் முறைமையை குறித்து கூறி அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதினான் என்று வாசிக்கிறோம். இதன் அடிப்படையில் தான் 1 சாமுவேலின் புத்தகத்தின் முதல் பகுதியை சாமுவேல் எழுதினான் என்று நாம் கூறுகின்றோம். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம் தேவனுடைய ஜனங்கள் கேட்டதின் பேரில் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். மனிதனுடைய விருப்பங்கள் நம்முடைய பார்வையில் அமைந்திருக்கிறது. தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முன்வருவோமா, அல்லது நம்முடைய விருப்பத்துக்கு நாம் அவரை கட்டாயப்படுத்துவோமா? சவுல் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இதைத்தான் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் உம்முடைய வழிகள் அல்ல. நீர் எங்களை நடத்த இந்த நாளிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இஷ்டம் அல்ல, உம்முடைய இஷ்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். யாத்திராகமம் 15:26.
அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.